Welcome once again to the program Words of Life.
ஜீவ வார்த்தைகள் என்ற நிகழ்ச்சிக்கு மீண்டுமாய் உங்களை வரவேற்கிறோம்.
To know God and to receive his life is the most important thing for us as human beings.
மனிதர்களாய் இருக்கிற நமக்கு தேவனை அறிந்து கொள்வதும் அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்வதுமே மிகவும் முக்கியமான காரியமாகும்.
If we don't know God, we don't receive his life. Then we descend to the level of the animals.
தேவனுடைய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ளாவிட்டால், அவருடைய வார்த்தையை நாம் ஏற்றுக்கொள்ளாவிட்டால், நம்முடைய நிலைமை விலங்குகளைப் போலத்தான் மாறிவிடும்.
The Bible says in Genesis chapter 1 that God created the animals and man on the same day.
ஒரே நாளிலே தேவன் விலங்குகளையும் மனிதனையும் சிருஷ்டித்தார் என்று ஆதியாகமம் முதல் அதிகாரத்திலே வாசிக்கிறோம்.
That was the sixth day on which he did that.
ஆறாவது நாளிலே இதை செய்தார்.
Each of the other items of creation he did on different days.
மற்ற சிருஷ்டிப்பின் காரியங்களை மற்ற நாட்களிலே அவர் செய்தார்.
Why did he make animals and man on the same day?
ஏன் விலங்குகளையும் மனிதனையும் ஒரே நாளிலே படைத்தார்?
If he wanted to make a distinction, he would have made the animals along with the fish on the fifth day.
இரண்டுக்கும் ஒரு வித்தியாசத்தை காண்பிக்க வேண்டும் என்று சொன்னால், அவர் ஐந்தாம் நாளிலேயே இந்த விலங்குகளை உண்டாக்கி இருக்கலாம் மீன்களோடு கூட சேர்த்து.
பட் He made the animals in the first part of the sixth day.
ஆனால் அந்த ஆறாவது நாளிலே முதல் பகுதியிலே அவர் விலங்குகளை படைத்தார்.
Including all the creeping creatures.
ஊர்வன போன்ற விலங்குகளையும் படைத்தார்.
You read that in Genesis 1:24 onwards.
அதை ஆதியாகமம் 1 அதிகாரம் 24 வசனத்திலிருந்து வாசிக்கலாம்.
And in the latter part of the day,
அந்த நாளின் பிந்தைய பகுதியிலே
he made man.
மனிதனையும் படைத்தார்.
And then he did something.
பிறகு அவர் ஒன்றை செய்தார்.
See, when he made animals, he just spoke a word and the animals were created.
ஒரு வார்த்தை அவர் சொன்ன உடனே விலங்குகள் சிருஷ்டிக்கப்பட்டன.
But when he made man,
மனிதனை தேவன் படைத்தபொழுது,
we read in Genesis chapter 2 that he took the dust from the ground and made man.
ஆதியாகமம் 2 அதிகாரத்திலே தேவன் மண்ணை எடுத்து அதனாலே மனிதனை சிருஷ்டித்தார் என்று வாசிக்கிறோம்.
And after he made the man, he breathed into him Genesis 2 verse 7 the breath of life.
மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசிலே ஊதினார் என்று 2 அதிகாரம் 7 வசனத்திலே வாசிக்கிறோம்.
It doesn't say at any time that the Lord God formed the animals like it says about man in Genesis 2:7.
ஆதியாகமம் 2:7 இல் சொல்லப்பட்டது போல அவர் மிருகங்களை எல்லாம் உருவாக்கவில்லை.
And even though the animals have got breath, there was something different about the breath of man.
விலங்குகளுக்கும் நாசிலே சுவாசம் இருக்கிறது, ஆனால் மனிதனுடைய சுவாசத்துக்கும் விலங்குகளின் சுவாசத்துக்கும் வித்தியாசம் இருக்கிறது.
The breath that the birds and the animals and creeping things have was just automatically created when they were created by a word of God.
பறவைகள், ஊரும் பிராணிகள் மற்றும் விலங்குகள் எல்லாம் அவர்கள் சிருஷ்டிக்கப்பட்ட உடனே அவைகளுக்கு நாசிலே சுவாசம் உண்டாயிற்று.
But in the case of man, it says God breathed into him. There was a specific act.
ஆனால் மனிதனுடைய காரியத்தை பார்க்கும் பொழுது அவர் ஜீவ சுவாசத்தை அவன் நாசிலே ஊதினார் என்று திட்டவட்டமான ஒரு கிரியையை நாம் பார்க்கிறோம்.
God didn't do that even for the angels.
தூதர்களுக்கு கூட அப்படி அவர் செய்யவில்லை.
Here was a personal interest he was taking in something he created.
அவர் சிருஷ்டித்த காரியங்களிலே மனிதனை பொறுத்தவரையிலே ஒரு தனிப்பட்ட விருப்பத்தை அவர் வைத்திருக்கிறார்.
He made him out of dust and breathed into him the breath of life.
மண்ணினாலே மனிதனை உண்டாக்கி தம்முடைய ஜீவ சுவாசத்தை அவன் நாசிலே ஊதினார்.
And then man became a living soul.
மனிதன் ஜீவாத்மாவானான் என்று பார்க்கிறோம்.
That means he got a spirit which animals don't have.
விலங்குகளுக்கு இல்லாத ஒரு ஆவி மனிதனுக்கு இருக்கிறது என்றுதான் இதனுடைய
பொருள். The Bible says that God made man in his own image in Genesis 1:27.
ஆதியாகமம் 1 அதிகாரம் 27 வசனத்திலே பார்க்கிறோம், தேவன் தம்முடைய சொந்த சாயலாக மனிதனை படைத்தார்.
What does that mean?
அதனுடைய பொருள் என்ன?
It's not talking about our physical appearance because God doesn't have eyes or nose or any such thing.
ஆண்டவருக்கு கண்களோ மூக்கோ அதுபோல காரியங்கள் இல்லை. ஆகவே சரீரப்பிரகாரமான அமைப்பை குறித்து அது சொல்லவில்லை.
God is a spirit.
தேவன் ஆவியா இருக்கிறார்.
And when it says he made man in his own image, it means he gave man a spirit just like he is a spirit.
மனிதனையும் தம்முடைய சாயலிலே படைத்தார் என்பதனுடைய பொருள் என்னவென்றால், அவர் ஆவியா இருக்கிறது போல மனிதனுக்கும் ஆவியை கொடுத்திருக்கிறார்.
Animals don't have a spirit.
விலங்குகளுக்கு அந்த ஆவி இல்லை.
Animals have minds.
விலங்குகளுக்கு மனது இருக்கிறது.
Some of them are more intelligent than the others.
ஒரு சில விலங்குகள் மற்றவர்களை காட்டிலும் புத்திசாலியா இருக்கிறது.
In Genesis chapter 3 we read the serpent was more intelligent than all the others.
ஆதியாகமம் 3 அதிகாரத்திலே இந்த சர்ப்பமானது மற்ற விலங்குகளை பார்க்கலும் புத்திசாலியா இருந்தது என்று வாசிக்கிறோம்.
But it doesn't have a spirit.
ஆனால் அதற்கு ஒரு ஆவி இல்லை.
Man is the only created being that has a spirit.
சிருஷ்டிப்பிலே மனிதன் மட்டுமே ஆவியை கொண்டிருக்கிறான்.
The angels also have spirits.
தூதர்களுக்கும் ஆவிகள்
இருக்கிறது. They have a conscience.
அவர்களுக்கும் மனசாட்சி இருக்கிறது.
But man is distinct from the animals in this one area.
ஆனால் விலங்குகளை காட்டிலும் மனிதன் இந்த ஒரு பகுதியில் முற்றிலும் வித்தியாசமானவனாய் இருக்கிறான்.
Animals have feelings.
விலங்குகளுக்கு உணர்வு இருக்கிறது.
You know, a dog can be very affectionate to its master.
ஒரு நாய் தன்னுடைய எஜமானிடத்திலே மிகவும் பாசமாக இருக்க முடியும்.
But a dog does not have a spirit.
ஆனால் ஒரு நாய்க்கு ஆவி இல்லை.
When God breathed into man, man became a person who had a spirit.
தேவன் தன்னுடைய சுவாசத்தை மனிதனுடைய ஜீவ சுவாசத்தை ஊதின உடனே மனிதன் ஆவி உள்ளவனாய் மாறினான்.
And that is the one thing that distinguished him from all the animals.
இது மட்டுமே எல்லா விலங்குகளிலிருந்தும் மனிதனை வேறுபிரிக்கிறது.
The rest of man, his body, was from the same dust from which the animals were made.
விலங்குகள் எதனால் உண்டாக்கப்பட்டதோ அதே போல மனிதரும் மண்ணினாலே தான் அவருடைய சரீரமானது உண்டாக்கப்பட்டது.
Except that in the case of animals they were created by a word, whereas man was formed by God.
விலங்குகள் எல்லாம் ஒரு வார்த்தையினாலே உண்டாக்கினார், ஆனால் மனிதனையும் மண்ணை எடுத்து அவர் உருவாக்கினார் என்று பார்க்கிறோம்.
So now we come back to what we said in the beginning, that animals and men were created, man was created on the same day.
நான் ஆரம்பத்திலே சொன்னது போல விலங்குகளையும் மனிதரையும் ஒரே நாளிலே தேவன் படைத்தார்.
To show this one truth, that as our physical body, both animals and man are the same.
நம்ம சரீரம் இயற்கையான சரீரம் என்று பார்க்கும்போது விலங்குகளுக்கும் மனிதருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கிறது.
You take a dog or a pig, they've also got a heart and a liver and internal organs just like man.
ஒரு பன்றியையோ ஒரு நாயை எடுத்துக்கொள்ளுங்கள், மனிதனைப் போலவே அவைகளுக்கும் ஈரல் இதயம் போன்ற உள் உறுப்புகள் இருக்கிறது.
They got hearing, sight, so many things.
அவைகளுக்கும் பார்க்கக்கூடிய உணர்வு கேட்கக்கூடிய உணர்வு இருக்கிறது.
When the animal dies it becomes dust, when man dies he becomes dust.
விலங்குகள் மரிக்கும் பொழுது மண்ணோடு மண்ணாய் போகிறது, மனிதனும் மரிக்கும் பொழுது மண்ணோடு மண்ணாய் போகிறான்.
Animals have got flesh and bones and man has got flesh and bones.
விலங்குகளுக்கு சதையும் எலும்புகளும் இருக்கிறது, மனிதனுக்கும் அதே போல இருக்கிறது.
Man feels pain in his body, animals feel pain in his body.
விலங்குகளுக்கும் வலியை உணரக்கூடிய தன்மை இருக்கிறது, மனிதனுக்கும் அப்படி போலவே இருக்கிறது.
Man can be anesthetized in a hospital and an animal can be anesthetized in a veterinary hospital.
மனிதனுக்கு மயக்க மருந்து கொடுக்க முடியும் ஆஸ்பத்திரியிலே, அது போல விலங்குகளுக்கும் அவைகள் கால்நடை மருத்துவமனையிலே மயக்க மருந்து கொடுக்கிறார்கள்.
And man has got two hands and two feet and animals also got four legs.
மனிதனுக்கு இரண்டு கைகள் இரண்டு கால்கள், விலங்குகளுக்கு நான்குமே கால்களாக இருக்கிறது.
Now in so many ways the body of an animal is exactly like the body of a man.
பல காரியங்களிலே நாம் ஒப்புமை படுத்தி பார்க்கும் பொழுது மனிதனுடைய சரீரமும் விலங்குகளுடைய சரீரமும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கிறது.
So what God is trying to say through creating them both on the same day.
ஆகவே இரண்டையும் ஒரே நாளிலே படைப்பதன் மூலமாக தேவன் நமக்கு என்ன வலியுறுத்துகிறார் என்றால்,
is this, and you must listen to this very carefully my friend.
என்னுடைய நண்பர்களே இதை நீங்கள் கவனிக்க வேண்டும்.
That if you live only for the desires of your body you will be just like those animals.
சரீரத்தினுடைய ஆசை இச்சைகளுக்கு மட்டுமே நீங்கள் கட்டுப்பட்டு வாழ்வீர்கள் என்று சொன்னால் நீங்களும் விலங்குகளைப் போலத்தான் இருக்கிறீர்கள், வித்தியாசம் இல்லை.
And the vast majority of people on earth live like animals.
பூமியிலே பெரும்பாலான மக்கள் விலங்குகளைப் போலத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
Animals fight and kill each other, men kill and fight and kill each other.
விலங்குகள் ஒன்றோடு ஒன்று சண்டை போட்டு ஒன்றோடு ஒன்று கொலை செய்கிறது, மனிதனும் அப்படியே செய்கிறான்.
And many many more, all animals they don't get married, they just have sex with anyone they find.
விலங்குகள் திருமணம் செய்து கொள்வதில்லை, எப்பொழுதெல்லாம் தன்னுடைய எதிர்ப்பாளரை பார்க்கிறதோ அப்பொழுதெல்லாம் அது திருமணம் செய்து கொள்கிறது.
And that's what we find the world descending to in many countries today.
இன்றைக்கும் உலகத்திலே பல நாடுகளில் இப்படிப்பட்ட கீழ்த்தரமான வாழ்க்கைக்குள்ள வருகிறது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம்.
They are not faithful to their wives, they just fool around with any woman they see.
தங்களுடைய மனைவிக்கு அவர் உண்மையா இருப்பதில்லை, பார்க்கிற பெண்களிடத்திலே எல்லாம் அவர்கள் தவறாக நடந்து கொள்கிறார்கள்.
And the animal is always looking downwards. Haven't you seen that with all animals?
எல்லா விலங்குகளையும் பார்த்திருக்கீங்களா, மேல் நோக்கி பார்ப்பதில்லை, எப்பொழுதுமே கீழ் நோக்கியே பார்த்துக் கொண்டிருக்கிறது.
You never see an animal looking up to heaven. It's got no interest in that.
விலங்குகளுக்கு பரலோகத்தில் விருப்பமில்லை, ஆகவே ஒரு காலம் மேல் நோக்கி
பார்ப்பதில்லை,
எப்பொழுதுமே கீழ் நோக்கியே
பார்த்துக்கொண்டிருக்கிறது.
ஒரு நாயையோ ஒரு மாடையோ ஒரு பன்றியோ பாருங்கள், அப்போது எப்பொழுதுமே கீழ் நோக்கியே
பார்த்துக்கொண்டிருக்கிறது.
விலங்குகளுக்கு எதில் விருப்பம்,
இஸ் லுக்கிங் டவுன் ஆல்வேஸ் ஃபார் ஃபுட்,
எப்பொழுதுமே சாப்பாடு கிடைக்கிறதா என்று பார்த்துக் கொண்டிருக்கிறது.
மேன் லுக்ஸ் டவுன்வர்ட்ஸ் டு தி எர்த்லி திங்ஸ்.
அதே போல ஒரு மனிதனும் பூமியையே பார்த்துக் கொண்டே இருப்பானே, ஆனால்
ஃபார் ஃபுட்,
ஆகாரத்திற்காக,
அண்ட் தி கோல்ட் டஸ்ட் ஆஃப் தி எர்த்,
பூமியிலே இருக்கக்கூடிய தங்கம் என்கிற மண்ணுக்காக,
தட் மீன்ஸ் மணி,
பணம்,
அண்ட் மெனி மெனி அதர் எர்த்லி திங்ஸ்.
இது போல இன்னும் அநேக பூமிக்குரிய காரியங்கள்,
லைக் அன் அனிமல்,
அவனோட விலங்கை போல தான்
இருக்கிறான். தி அதர் திங் ஆல் அனிமல்ஸ் ஆர் இன்ட்ரஸ்டட் இன் இஸ் செக்ஸ்.
இன்னொரு காரியத்திலே எல்லா விலங்குகளுக்கும் விருப்பம் இருக்கிறது என்னவென்றால் அதனுடைய பாலியல் உணர்வு,
tremendous sexual desire.
அதிலே பாலியல் அந்த வேகமானது அதிகமாக இருக்கிறது.
See that in the dogs on the road.
ரோட்டிலே பார்க்கக்கூடிய நாய்கள் இருக்கிறத நாம் அதை கவனிக்கலாம்.
I tell you a lot of human beings are just like that.
அநேக மனுஷர்களும் இப்படி போல தான் இருக்கிறார்கள்.
Every day women are being raped all over the world.
உலகம் முழுவதும் பார்க்கும்போது அநேக பெண்கள் கற்பழிக்கப்படுகிறார்கள்.
Men chase after them just like the dogs chase after their for sex their opposite.
எப்படி ஒரு ஆண் நாய் ஒரு பெண்ணை துரத்தி கொண்டு போகுதோ அதே போல ஒரு மனிதனும் ஒரு மனுஷியை துரத்தி கொண்டு போகிறான், ஒரு பெண்ணை நோக்கி போகிறான்.
And the dog may force the female dog and the man forces the woman.
ஒரு ஆண் நாய் பெண்ணை கட்டாயப்படுத்தி அது தன்னுடைய உறவுக்கு அழைக்கிறது, அதே போல மனிதனும் ஒரு பெண்ணை கட்டாயப்படுத்தி அவன் உடலுறவு கொள்கிறான்.
Man was created on the same day as the animals.
விலங்குகள் படைக்கப்பட்ட அதே நாளிலே மனிதனும் படைக்கப்பட்டான்.
Very easy for man to be like an animal.
ஆகவே ஒரு மனிதன் விலங்கை போல மாறுவது என்பது மிகவும் எளிது.
That's not how God created him.
ஆனால் தேவன் இதற்காக நம்மை உண்டாக்கவில்லை.
There was something else on the sixth day. God breathed into that man.
ஆறாவது நாளிலே வேறு ஒரு காரியமும் நிகழ்ந்தது. அது என்னவென்றால் தம்முடைய ஜீவ சுவாசத்தை அந்த மனிதனுக்குள்ளே ஊதினார்.
There's one part of man which is completely different from the animal.
ஆகவே விலங்குகளை காட்டிலும் மனிதனுடைய ஒரு பகுதி முற்றிலும் வித்தியாசமானதாகும்.
That's where he was made in God's image.
அங்கே தான் அவன் தேவனுடைய சாயல்
God's image is not in our liver and our heart and our kidneys.
தேவனுடைய சாயல் என்பது நம்முடைய இதயமோ அல்லது நம்முடைய கிட்னியோ லிவரோ இது அல்ல.
நோ
இல்லை.
Those animals also have.
விலங்குகளுக்கும் அது இருக்கிறது.
Not in our eyes and ears and hands.
அது நம்முடைய கண்கள், நம்முடைய காதுகள், நம்முடைய கைகள் இதிலே அல்ல.
It's in a spirit.
அது ஆவியிலே.
And if we don't give importance to the spirit, we're like the animals.
நாம் அந்த ஆவிக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என்றால் நாம் விலங்குகளைப் போல தான் இருக்கிறோம்.
How do we give importance to the spirit?
நாம் ஆவிக்கு எப்படி முக்கியத்துவம் கொடுக்க முடியும்?
First of all, by listening to the voice of conscience which we spoke of in earlier session.
நாம் இதற்கு முந்தைய நிகழ்ச்சிகளிலே பேசினது போல மனசாட்சிக்கு நாம் செவி கொடுப்பதன் மூலமாக அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ முடியும்.
When we give importance to our conscience, then we are giving importance to the spirit.
எப்பொழுது நாம் மனசாட்சிக்கு நாம் இடம் கொடுக்கிறோமோ அப்பொழுது நாம் ஆவிக்கு இடம் கொடுக்கிறோம் என்று பொருள்.
As I told you the other day, animals don't have a conscience.
விலங்குகளுக்கு மனசாட்சி இல்லை என்று நான் மற்ற நாளிலே சொன்னேன்.
They don't feel guilty.
அவைகளுக்கு குற்ற உணர்வு வருவதில்லை.
They do wrong things but they don't feel guilty.
தவறான காரியங்களை செய்கிறது ஆனாலும் குற்ற உணர்வு வருவதில்லை.
You have a conscience.
உங்களுக்கு ஒரு மனசாட்சி உண்டு.
And when you ignore your conscience.
உங்களுடைய மனசாட்சியை நீங்கள் அல்ல தட்டும்பொழுது.
You do something wrong and ignore your conscience voice.
நீங்கள் தவறு செய்து மனசாட்சி உங்களை உறுத்துகிறதை நீங்கள் அல்ல தட்டும்பொழுது.
You are descending to the level of an animal again.
நீங்கள் மீண்டும் விலங்குகளுடைய நிலவரத்துக்கு இறங்குகிறீர்கள்.
Because animals don't have a conscience.
என்றால் விலங்குகளுக்கு மனசாட்சி இல்லை.
When you ignore your conscience, you're living like a person who doesn't have a conscience.
நீங்கள் மனசாட்சி இல்லாமல் வாழும்பொழுது நீங்கள் விலங்குகளைப் போல வாழ்கிறீர்கள்.
So the first step to live as God wanted a man to live is to listen to the voice of conscience.
ஆகவே தேவன் விரும்புகிறது போல மனிதன் வாழ வேண்டும் என்றால் முதல் படி தன்னுடைய மனசாட்சிக்கு செவி கொடுக்க வேண்டும்.
If you don't listen to our conscience, remember this, let me say it 100 times, you're like an animal.
நூறு முறை வேண்டுமானாலும் நான் சொல்லுகிறேன், நீங்கள் மனசாட்சிக்கு செவி கொடுக்காவிட்டால் விலங்குகளைப் போலதான் உங்களுடைய வாழ்க்கை இருக்கிறது.
The other thing is conscience is what reminds us that we are answerable to a higher power.
இன்னொரு காரியம் மனசாட்சி நமக்கு நினைவுறுத்துகிறது என்னவென்றால் நாம் மேலான ஒரு வல்லமைக்கு நாம் கணக்கு ஒப்பிக்க வேண்டியதாயிருக்கிறோம். அதுதான் தேவன்.
This is not because of education or teaching on the Bible that people know this.
இது வேதத்திலே வேதத்தை படிப்பதனாலேயோ அல்லது படிப்பின் மூலமாகவோ இந்த அறிவு வருவதில்லை.
If you go into the jungles where people have not even been educated.
படிக்காத காட்டு வாசிகளிடத்திலே நீங்கள் போய் பாருங்கள்.
There is no book of any religion.
அங்கே எந்த மதத்தை சார்ந்த ஒரு புத்தகம் கூட அங்கே இருப்பதில்லை.
And they have no contact with civilization.
அவர்களுக்கு நாகரிகத்தோடு கூட எந்த தொடர்பும் இல்லை.
In those jungles, you'll find those barbarians bowing down and worshipping some supreme being.
அந்த காடுகளிலே உள்ள காட்டு மக்கள் அவர்கள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தியை வணங்குகிறார்கள்.
They may worship the sun or some tree on a mountain or some stone or something.
அவர்கள் சூரியனையோ அல்லது ஒரு மரத்தையோ ஒரு கல்லையோ யாரோ ஒருவருக்கு முன்பாக போய் பணிகிறார்கள்.
They don't know the true God.
அவர்களுக்கு மெய்யான தேவன் யார் என்பது தெரியவில்லை.
How is it they are worshipping something?
ஆனால் எப்படி அவர்கள் ஒன்றை ஆராதிக்கிறார்கள்?
You never find a monkey or a dog kneeling down and worshipping anything.
ஒரு குரங்கோ ஒரு நாயோ வணங்குவதை பார்த்திருக்க மாட்டீர்கள்.
Barbarians bow down at something.
ஆனால் அந்த காட்டுவாசிகள் ஆதிவாசிகள் அவர்கள் வணங்குகிறார்கள் ஒன்றை.
Because their conscience tells them they are answerable to their creator.
ஏனென்றால் அவருடைய மனசாட்சி தங்களை சிருஷ்டித்தவருக்கு கணக்கு ஒப்பிக்க வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லுகிறது.
They don't know anything about the truth.
சத்தியத்தை குறித்து அவர்களுக்கு ஒன்றுமே தெரியாது.
Their conscience probably does not even convict them when they kill somebody.
அவர்கள் ஒருவரை கொலை செய்தால் அவருடைய மனசாட்சி உறுத்துவதும் கிடையாது.
Because their conscience has been killed through many years.
ஏனென்றால் அநேக ஆண்டுகளாக தங்களுடைய மனசாட்சி அவங்களை கொன்று விட்டார்கள்.
And very often our conscience is sensitive according to the culture in which we live.
அடிக்கடி நம்முடைய மனசாட்சி நாம் வாழ்கிற சமுதாயத்தை பொறுத்து கலாச்சாரத்தை பொறுத்து அது பயன்படுத்தப்படுகிறது.
So if a child grows up in a culture where everybody thinks murder is okay, the child will also have a conscience which tells him his murder is okay.
கொலை செய்வது சரிதான் என்று நம்பக்கூடிய ஒரு கலாச்சாரத்தில் ஒரு குழந்தை வளரும் பொழுது அதனுடைய மனசாட்சியும் கொலை செய்வது சரிதான் என்று உறுத்தும்.
Conscience can become insensitive by the culture you grow up in.
நீங்கள் எந்த கலாச்சாரத்தில் வளர்கிறீர்களோ அதற்கு ஒத்தவாறு உங்கள் மனசாட்சியும் ஒரு சில காரியங்களுக்கு மழுங்கி போய்விடும்.
Or it can become sensitive as you listen to God's word.
அல்லது தேவனுடைய வார்த்தையை கேட்க உங்கள் மனசாட்சியானது கூர்மையாகவும் வாய்ப்பு உண்டு.
So that depends on you.
அது உங்களை பொறுத்து தான் அமைகிறது.
Now when we are born as little children, as I said the other day, our conscience is very sensitive.
நாம் பிறந்த உடனே நம்முடைய மனசாட்சியானது ஒரு குழந்தையுடைய பாதத்தை போல மிக மிருதுவாய் இருக்கிறது.
After that it gradually becomes insensitive depending on the surroundings we grow up in.
அதற்கு பிறகு நாம் வளர்கிற சூழ்நிலையை பொறுத்து நம்முடைய மனசாட்சியானது மழுங்கி போய் கொண்டே இருக்கிறது.
A child who's growing up in a home which has got no values, no moral values, will have a very insensitive conscience very quickly.
எந்த ஒரு ஒழுக்கமறியும் இல்லாத ஒரு குடும்பத்தில் ஒரு குழந்தை வளரும் பொழுது அவருடைய மனசாட்சியானது அதிகமாக மழுங்கி விடுகிறது.
A child is growing up in a God-fearing family will have a little more sensitive conscience.
ஒரு கடவுளுக்கு பயந்த ஒரு குடும்பத்தில் வளரக்கூடிய ஒரு குழந்தைக்கு இன்னும் கொஞ்சம் உணர்வுள்ள ஒரு மனசாட்சி இருக்கும்.
Conscience is not an absolute guide.
மனசாட்சி என்பது தேவனுடைய தரத்துக்கு ஒத்தவாறு சரியான ஒரு காட்டு ஒரு கருவி என்று சொல்ல முடியாது.
The perfect guide to God's standards is the Holy Spirit who comes and dwells in us.
தேவனுடைய நிலவரத்துக்கு நம்மை சரியாய் வழிகாட்டக்கூடிய ஒரு காரியம் என்னவென்றால் பரிசுத்த ஆவியானவர்.
He will show us everything.
அவர்தான் நமக்கு எல்லாவற்றையும் காண்பிப்பார்.
The other perfect guide is the Bible.
இன்னொரு பூர்ணமான வழிகாட்டி வேதம்.
But the Bible does not deal with every subject that we face in the world.
ஆனால் உலகத்தில் நாம் சந்திக்கிற எல்லா பாடங்களையும் வேதம் போதிப்பதில்லை.
It only shows us certain principles.
ஒரு சில தத்துவங்களை தான் அது காண்பிக்கிறது.
For example, the Bible doesn't tell us which television program we can watch.
எந்த டிவி நிகழ்ச்சியை நாம் கவனிக்கலாம் என்று வேதம் சொல்லுவதில்லை.
The Holy Spirit in us will tell us even that.
ஆனால் நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் அதையும் கூட நமக்கு உணர்த்துவார்.
But if we don't have the Holy Spirit or the Bible,
நமக்கு பரிசுத்த ஆவியானவரோ அல்லது வேதமோ இல்லை என்றால்
our conscience will be very insensitive.
நம்முடைய மனசாட்சியானது மிகவும் உணர்வற்றதாய் தான் இருக்கும்.
We descend closer to the animals.
அதற்கு பிறகு நாம் விலங்குகளைப் போல நம்முடைய நிலவரம் கீழே போய் கொண்டிருக்கும்.
We can look at man like this.
ஆகவே மனிதனை நாம் இப்படி பார்க்கலாம்.
There is a physical part of man and a mental and emotional part which also animals have.
மனிதனுக்கு சரீர பிரகாரமான உடல் என்று ஒன்று இருக்கிறது, அதுபோக மனது என்று ஒன்று இருக்கிறது, உணர்வு பூர்வமான ஒரு பகுதி இருக்கிறது, விலங்குகளுக்கும் இவைகள் இருக்கிறது.
And if we live only according to these things,
இவைகளை பொறுத்தே நாம் வாழ்வோம் என்றால் நம்முடைய வாழ்க்கை அமையும் என்றால்
we satisfy our body perhaps.
நம்முடைய சரீரத்தை நாம் பிரியப்படுத்துகிறோம்.
With all types of pleasures.
எல்லா விதமான இன்பங்களின் மூலமாக சரீரத்தை திருப்திப்படுத்துகிறோம்.
Animal wants food.
விலங்குகளுக்கு சாப்பாடு வேண்டும், உடல் உறவு வேண்டும்,
and sleep.
தூக்கம் வேண்டும்.
And if a man is interested in food, sex and sleep,
மனிதனுக்கும் உணவு, தூக்கம், உடலுறவு இவையில மட்டுமே விருப்பம் இருந்தால் அவனும் விலங்குகளைப் போல
இருக்கிறான்.
நான் மனதளவில் அல்லது புத்தியை தேடுகிற காரியங்களிலே நான் படிப்பிலே நான் முன்னேற வேண்டும் என்ற இருக்கிற விருப்பத்தினாலே வித்தியாசமான என்று சொல்லலாம்.
I can love my wife.
என்னுடைய மனைவி நான் நேசிக்கிறேன் என்று சொல்லலாம்.
Better than animals.
ஆகவே நான் விலங்குகளை காட்டிலும் சிறந்தவன்.
Okay, that may make you a little better.
அது உங்களை ஒரு சில அளவுக்கு தான் மென்மையாக மாற்றும்.
In your intellectual pursuit, if you're selfish,
ஆனால் உங்களுடைய புத்தி ரீதியிலே நீங்கள் தன்னலமுள்ளவர்களாக இருந்தால்
and you're seeking your own,
உங்களுக்கு சொந்தமானவைகளை நீங்கள் தேடுகிறீர்கள் என்றால்
again, the basic motive is like an animal, which is also selfish.
இப்பொழுது விலங்குகள் தன்னலமாக இருக்கிறதே அதே போல நீங்களும் தன்னலமுள்ளவர்களாக இருக்கிறீர்கள்.
And a lot of so-called love that husbands have for their wives or man has for women is a selfish type of love.
அதே போல அநேக புருஷன்மார்கள் மனைவி நேசிக்கிறேன் என்று சொல்கிறார்கள், மனைவி புருஷனை நேசிக்கிறேன் என்று சொல்கிறார், அதுவும் தன்னலத்தை மையமாக கொண்ட ஒரு காரியமாக இருக்கிறது.
Selfishness makes man descend to the level of an animal again.
ஆகவே இந்த சுயநலமானது மீண்டுமாய் மனிதனை விலங்குகளைப் போல மாற்றுகிறது.
But there is another part of man which God breathed into him.
ஆனால் மனிதனுக்கு இன்னொரு பகுதி உண்டு, அங்கேதான் தேவன் தம்முடைய ஜீவ சுவாசத்தை ஊதினார் என்று வாசிக்கிறோம். அதுதான் அவருடைய ஆவி.
And that spirit makes him alive to God.
அந்த ஆவியானது அவனை தேவனுடைய பட்சத்தில் உயிருள்ளவனாய் மாற்றுகிறது.
Sin kills that spirit.
பாவம் என்பது அந்த ஆவியை கொல்லுகிறது.
And the Bible says we are originally dead in sin.
வேதம் சொல்லுகிறது நாம் பாவத்திலே மரித்து கிடந்தோம்.
That's not our physical being, it's not our intellect.
அது நம்முடைய சரீரத்தையோ அல்லது நம்முடைய புத்தியையோ சொல்லுவதில்லை.
There's a deeper part in all human beings which is dead.
ஆனால் எல்லா மனிதர்களிடத்திலும் ஆழமான ஒரு பகுதி இருக்கிறது, அது மரித்து கிடக்கிறது.
There's no sensation.
அதுக்கு உணர்வில்லை.
You know, you poke a dead man with a knife, he doesn't feel anything.
ஒரு செத்து போன சரீரத்தை கத்தியை வைத்து நீங்கள் குத்தி பாருங்கள், அவனுக்கு எந்த உணர்வும் இல்லை.
Even if you stab him,
அவனை நீங்கள் உருவ குத்தினாலும்
even the blood doesn't flow.
ரத்தம் கூட வெளியே வருவதில்லை.
It's completely dead.
முழுமையாய் மரித்த சரீரம்.
Now, when our conscience becomes like that, even a grievous error that we do doesn't trouble our conscience.
அதே போல நம்முடைய மனசாட்சி மரித்து போய்விட்டது என்று சொன்னால் ஒரு பெரிய குற்றத்தை நாம் செய்தாலும் கூட அது நம்மை உணர்த்துவதில்லை.
So there is this part of man which is earthly.
இங்கே பூமிக்குரிய மனிதனுடைய பகுதி ஒன்று உண்டு.
Just like the animals.
அது விலங்குகளைப் போலவே இருக்கிறது.
There is other part of man which is pulling him up towards heaven.
இன்னொரு பகுதி மனிதனுடைய பகுதியானது பரத்தை நோக்கி அவனை இழுக்கிறது.
So we are between these two pulls.
ஆகவே நாம் இந்த இரண்டு இழுப்புகளுக்கு இடையிலே மாட்டிக் கொண்டிருக்கிறோம்.
One pulling us down.
ஒன்று நம்மை கீழ் நோக்கி இழுக்கிறது.
Another pulling us up.
இன்னொன்று மேல் நோக்கி நம்மை இழுக்கிறது.
An animal has nothing pulling it up.
விலங்குகளை மேல் நோக்கி இழுக்கக்கூடிய காரியம் ஒன்றுமே அதற்கு இல்லை.
But we do.
ஆனால் நமக்கு இருக்கிறது.
All human beings have it, including those who call themselves atheists.
நாஸ்திகர்கள் என்று சொல்லுகிறவர்களுக்கு கூட இந்த மேல் நோக்கி இழுக்கிற இழுப்பு இருக்கிறது, கீழ் நோக்கி இழுக்கிற இழுப்பும் இருக்கிறது.
I have met atheists when they get on their deathbed suddenly begin to think about God.
நான் சில நாஸ்திகர்களை சந்தித்திருக்கிறேன். அவர்கள் மரணப்படுக்கையில் இருக்கும் பொழுது அவர்கள் கடவுளை நோக்கி அவர்கள் அபயமடைகிறார்கள்.
When they are about to die,
மரிக்கும் பொழுது
they get afraid because they feel they are going to meet their creator now.
இப்பொழுது தன்னுடைய சிருஷ்டியை சந்திக்க போகிறேன்ன்ற பயம் அவர்களுக்கு தானாகவே வந்துவிடுகிறது.
When they are healthy, young and strong, they'll be atheists.
அவர்கள் வாலிபனாக இருக்கும் பொழுது, நல்ல சரீர திடகார்த்தத்தோடு இருக்கும் பொழுது நாஸ்திகனாக இருக்கிறார்கள்.
There is a saying that no man who is drowning in the middle of an ocean is an atheist.
ஒரு பழமொழி இருக்கிறது, நடுக்கடல்ல முழுகுகிறவன் நாஸ்திகனா இருக்க முடியாது என்று.
Because there's nobody to help him in the middle of the ocean.
ஏன்னா நடுக்கடல்ல அவனுக்கு உதவி செய்வதற்கு யாருமே இல்லை.
And he cries out to God.
அந்த இடத்திலே அவன் தேவனை நோக்கி கதறுகிறான்.
A God whom he did not believe in all his life.
தன்னுடைய வாழ்க்கை முழுதுமாய் நம்பாத ஒரு கடவுளை நோக்கி கதறுகிறான்.
Upward pull in all of us.
ஆகவே நம்ம எல்லாருக்குள்ளாகவும் மேல் நோக்கி இழுக்கிற ஒரு இழுப்பு இருக்கிறது.
And God designed man that this upward pull should control every aspect of his life.
தன்னுடைய ஒவ்வொரு வாழ்க்கையின் பகுதியையும் இந்த மேல் நோக்கி இழுக்கிற அந்த இழுப்பு தான் கட்டுப்படுத்த வேண்டும் என்று தேவன் மனிதனை அமைத்திருக்கிறார்.
Not the downward earthly pull.
பூமியை நோக்கி இழுக்கக்கூடிய கீழ் நோக்கி இழுக்கக்கூடிய இழுப்பு அல்ல.
Upward heavenly pull.
ஆனால் பரத்தை நோக்கி இழுக்கக்கூடிய மேல் நோக்கி இருக்கிற இழுப்பு.
What God wants us to live by.
இந்த விஷயின்படிதான், இந்த கோட்பாட்டின்படிதான் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார்.
That we respond to the promptings of God in our heart.
நம்முடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய தேவனுடைய ஏவுதலுக்கு செவி கொடுத்து வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். முதலாவது நம்முடைய மனசாட்சியில் ஆரம்பிக்கிறது.
After that, when we receive Christ into our life,
அதற்கு பிறகு நாம் இயேசு கிறிஸ்துவை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளும் பொழுது,
open our beings to the Holy Spirit,
பரிசுத்த ஆவியானவருக்கு நம்மை திறந்து கொடுக்கும் பொழுது,
then God speaks to us through his Holy Spirit.
அவர் பரிசுத்த ஆவியின் மூலமாக நம்மோடு கூட பேசுகிறார்.
God speaks to other human beings through the conscience.
மற்ற மக்களிடத்திலே தேவன் மனசாட்சி மூலமாக பேசுகிறார்.
But his own children,
நம்முடைய சொந்த பிள்ளைகளிடத்தில்,
he wants to speak through something higher than conscience.
மனசாட்சியை காட்டிலும் மேலான ஒரு நிலவரத்தில் இடைபெற விரும்புகிறார்.
That is his own Holy Spirit.
அதுதான் தம்முடைய சொந்த பரிசுத்த ஆவியானவர்.
In the Old Testament, there was nobody who had this privilege.
பழைய உடன்படிக்கையில் யாருக்கும் இந்த சாக்கியம் கிடைப்பதில்லை.
That is one of the great things that happened 40 days after Jesus died and ascended. 10 days later, the Holy Spirit came on the day of Pentecost.
இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து 40 நாட்களுக்கு பிறகு அந்த பெந்தெகோஸ்தே நாளிலே பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது இந்த நிகழ்ச்சி தான் நடந்தது.
That Holy Spirit tells us something much more than conscience can ever tell us.
அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய மனசாட்சி சொல்வதை காட்டிலும் அதிகமான காரியங்களை நமக்கு சொல்லுகிறார்.
Conscience may not tell us about a lot of things in the world that are wrong.
இந்த உலகத்திலே பல காரியங்கள் தவறு என்பதை நம்முடைய மனசாட்சி உணர்த்துவதே இல்லை.
It may not warn us about certain dangers.
சில ஆபத்துகளை குறித்து நம்முடைய மனசாட்சி நமக்கு எச்சரிப்பு கொடுப்பதில்லை.
About everything.
ஆனால் பரிசுத்த ஆவியானவர் எல்லாவற்றையும் குறித்து நமக்கு எச்சரிப்பு கொடுக்கிறார்.
God intended man to live by the Holy Spirit.
பரிசுத்த ஆவியானவர் மூலமாகவே வாழும்படியாகத்தான் தேவன் மனிதனை நியமித்திருக்கிறார்.
We read in the Bible that God told Adam that he could go and eat of the tree of life.
அவன் ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கலாம் என்று தேவன் சொன்னதாக நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆனால் அவன் அதை தெரிந்து கொள்ளவில்லை.
That was an offer to live by the Holy Spirit.
அது என்னவென்றால் பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை தான் தேவன் அவனுக்கு கொடுத்தார்.
But what Adam did not choose.
ஆனால் தேவன் எதை தேர்ந்தெடுக்கவில்லை, ஆதாம் எதை தேர்ந்தெடுக்கவில்லையோ,
is what 120 people received on the day of Pentecost.
பெந்தெகோஸ்தே நாளில் 120 பேர் அதை தான் பெற்றுக்கொண்டார்கள்.
They got the tree of life.
அவருக்கு அந்த ஜீவ விருட்சத்தின் கனி கிடைத்தது.
The fruit of the tree of life came into them.
அவருடைய வாழ்க்கையில ஜீவ விருட்சத்தின் கனி கிடைத்தது.
They could listen to the promptings of the Holy Spirit.
அப்பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியானவரின் ஏவுதலுக்கு செவி கொடுக்க முடிந்தது.
Every day in our life we make decisions.
நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளிலேயும் பல தீர்மானங்களை செய்கிறோம்.
Sometimes without even thinking.
சில சமயத்திலே சிந்தித்து பார்க்காமலே தீர்மானம் எடுக்கிறோம்.
When you buy something from a shop,
ஒரு கடையில ஒரு பொருளை வாங்குகிறீர்கள்.
You made a decision to spend money in a certain way.
ஒரு விதத்தை பணத்தை செலவு செய்வதற்கென்று ஒரு தீர்மானம் எடுக்கிறீர்கள்.
When you read a book or watch a TV program,
ஒரு புத்தகத்தை வாசிக்கும் பொழுதோ அல்லது டிவி நிகழ்ச்சியை பார்க்கும் பொழுதோ,
you made a decision without even realizing.
நீங்க உணராமலேயே ஒரு தீர்மானத்தை செய்திருக்கிறீர்கள்.
Now the type of decisions you make depends on which pull you are responding to.
இப்போது நீங்கள் எடுக்கக்கூடிய தீர்மானத்தின் வகையானது எந்த விசைக்கு நீங்கள் ஈடு கொடுக்கிறீர்கள் என்பதை பொறுத்து இருக்கிறது.
You know, when you decide to watch a certain type of movie perhaps,
உதாரணமாக ஒரு விதமான சினிமா காட்சிகளை டிவியில பார்க்க விரும்புகிறீர்கள்.
Your downward pulls says that's a good sexy movie, you should see it.
உங்களுடைய கீழ்நோக்கி இருக்கிற அந்த இழுப்பு விசையானது இது நல்ல பாலுறவு சம்பந்தமான படம், நீ பார் என்று சொல்கிறது.
The upward pull says that's not good for your spirit.
மேல்நோக்கி இருக்கிற விசையானது இதனுடைய ஆவிக்கு நல்லதல்ல என்று சொல்கிறது.
Now who's going to take a decision?
இப்பொழுது யார் தீர்மானம் எடுக்க போகிறார்?
You are going to take a decision.
நீ தான் தீர்மானம் எடுக்க போகிறாய்.
And you take a decision responding to one of these pulls.
இந்த இரண்டு விசைகளுக்கு ஏதோ ஒரு விசைக்கு நீ ஈடுபட்டு தான் நீ தீர்மானம் எடுக்க போகிறாய்.
You keep on taking decisions according to the downward pull in a pull and in a few years you'll be like an animal.
கீழ்நோக்கி இழுக்கிற அந்த இழுப்புக்கு ஒத்தவாறே நீங்கள் தீர்மானம் எடுத்துக்கொண்டே இருந்தீர்கள் என்று சொன்னால் ஒரு சில ஆண்டுகளே விலங்குகளை போலவே
மாறிவிடுவீர்கள்.
ஆனால் மேல் நோக்கி இழுக்கக்கூடிய இழுப்புக்கு நீங்கள் அதன்படி நீங்கள் தீர்மானித்துக் கொண்டே இருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் தேவபக்தியில் ஒரு மனிதனாய்
மாறிவிடுவீர்கள்.
ஆகவே நீ தேவபக்தியுள்ள ஒரு மனிதனாய் வாழப்போகிறாயா அல்லது விலங்குகளைப் போல வாழப்போகிறாய் என்று தீர்மானிக்கிறவன் யார்?
Nobody but you.
வேறு யாரும் அல்ல, நீதான் தீர்மானிக்கிறாய்.
So remember, your decisions are very important.
ஆகவே உன்னுடைய தீர்மானங்கள் மிக மிக முக்கியம் என்பதை நீ எண்ணிக்கொள்.
10 years from now you will become what according to the type of person you take decisions based on.
இப்பொழுதிருந்து 10 வருஷங்கள் கழித்து எவ்விதமாக மனிதனாய் மாறப்போகிறாய் என்பது இப்பொழுதிருந்து நீ எடுக்கக்கூடிய தீர்மானங்களை பொறுத்து அமைவதாகும்.
And another person may be a godly person and you may be a carnal worldly person.
ஒரு நபர் தேவபக்தியுள்ள மனிதனாய் வாழ முடியும் மாற முடியும், இன்னொருவர் மாம்சீகமான மனிதனாய் இருக்க முடியும்.
That's because in 10 years he took different decisions from you took the ones you took in 10 years.
அது ஏன் என்று சொன்னால் 10 வருடங்களாக அவர் வேறு விதமான தீர்மானங்களை எடுத்தார், நீயோ நீ அதற்கு நேர்மாறாக தீர்மானம் எடுத்திருக்கிறாய்.
Ultimately when people go to hell for eternity it's their own decision.
கடைசியாக நரகத்துக்கு மனிதர்கள் போகும்போது அவர் எடுத்த சொந்த தீர்மானத்தினுடைய விளைவாகத்தான் அவர் போகிறார்கள்.
It's important for you to remember that.
ஆகவே இதை நீங்கள் ஞாபகத்திலே வைத்துக் கொள்வது மிகவும் முக்கியம்.
Now we want to spend a few moments in prayer.
இப்பொழுது ஒரு சில நேரங்களில் நாம் ஜெபத்தில் செலவு செய்ய போகிறோம். உங்கள் தலைகளை வணங்க முடியாய், உங்கள் கண்களை மூட முடியாய்
கேட்கிறேன்.
உதவி எனக்கு தாரும் என்று கேளுங்கள். சரியான தீர்மானத்தை எடுக்க உதவி, ஒவ்வொரு நாளும் மனசாட்சியின் சத்தத்துக்கு செவி கொடுக்க
உதவி.
இது எவ்வளவு முக்கியம் என்று இதுவரை நான் உணரவில்லை ஆண்டவரே. ஆனால் இப்போது நான் அதை உணர்கிறேன்.
Lord, I want to respond to you.
ஆண்டவரே, உமக்கு நான் பதில் சொல்ல விரும்புகிறேன்.
First of all, Lord, forgive me for all the wrong decisions I took in my life.
ஆண்டவரே, முதலாவதாக இதுவரை நான் எடுத்த தவறான தீர்மானங்களுக்காக நான் மன்னிப்பு கோருகிறேன்.
Cleanse me in the blood of Christ.
இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் என்னை கழுவும் ஆண்டவரே.
Which you shed for me.
எனக்காக நீ சிந்தின ரத்தத்தினால் கழுவும்.
Give me the power of your Holy Spirit.
பரிசுத்தாவியினுடைய வல்லமை எனக்கு தாரும்.
God loves you.
தேவன் உங்களை நேசிக்கிறார்.
He loves you more than you realize.
நீங்கள் உணர்வதை காட்டிலும் அதிகமாக உங்களை நேசிக்கிறார்.
Pray in faith.
நீங்கள் விசுவாசத்தில் ஜெபித்தால்
He will hear you right now.
அவர் இப்பொழுதே உங்கள் ஜெபத்தை கேட்பார்.
God bless you.
தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
Listen to the next program.
அடுத்த நிகழ்ச்சியை காண தவறாதீர்கள்.